ஓம் சிவாயனம். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோட்டி ருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் ஒன்று. யோதத்தே நிஜமா யயைவ புவனாகாரம் விகாரோஜிதோ யஸ் யாஹு கருணா கடாட்ச விபவோ ஸ்வர்காபவர்காபிதௌ தத்யத் போத சுகாத்வயம் ஹ்ருதி சதா பச்சந்தி யம் யோகினஹ தஸ்மை சைல சுதாஞ்சிதார்த்த வபுஷே சஸ்வன் நமஸ்தேஜசே. முதல் ஸ்லோகம். எந்த இறைவன் தோன்றுதல் மறைதல் வளர்தல் போன்ற ஆறு விகாரங்களையும், அதாவது மாறுபாடுகளையும் உதறித்தள்ளியவராக இருப்பினும், தனது பிரகிருதியான மாயையினால் சகல பிரபஞ்ச ரூபியாக உருவெடுத்து விளங்குகிறாரோ, ஸ்வர்க்கமும் அபவர்க்கமான மோட்சமும் எவருடைய கருணா கடாட்சத்தின் பெருமை என கூறப்படுகின்றதோ, என்ற இறைவனை யோகிகளான சான்றோர்கள் ஒப்பற்ற ஆன்மையான ஆனந்த ஸ்வரூபராக தங்கள் இதய கமலத்தில் என்றென்றும் கண்டு மகிழ்கிறார்களோ, எவருடைய திருமேனியின் பாதி பாகம் இமமானது திருக்குமாரியான பார்வதி பிராட்டியை தன்னுள் கொண்டு அழகுற விளங்குகிறதோ, அந்த தெய்வீக பேரொளியான பகவான் ஸ்ரீ சிவபிரானுக்கு என்றென்றும் எப்பொழுதும் நம் வணக்கங்கள். அடுத்த ஸ்லோகம். கிருபா லலித வீக்ஷணம் ஸ்மித மனோஜ்ய வக்ராம்புஜம் சசாங்க கலயோஜ்வலம் சமித கோர தாபத்ரயம் கரோது கிமபி ஸ்புரத் பரம சௌக்கிய சச்சித்வபுர் தரா தரசுதா புஜோத் வலயிதம் மகோ மங்களம். கருணை ததும்பும் அழகிய திருக்கண்களை உடையவரும், இளம் புன்சிரிப்பின் காந்தியினால் மனங்கவரும் தாமரை போன்ற அழகிய திருமுகத்தை உடையவரும், இளம்பிறையின் அழகிய கலையால் மேலும் அழகுற மிளிர்பவரும், ஆத்யாத்மிகம் ஆதிபௌவிகம் பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்னும் கோரமான முத்தாபங்களையும் அழித்தொழிப்பதில் வல்லவரும், சச்சித் ஆனந்தமயமான ஒளியே வடிவான சுரூபத்தை உடையவரும், மலையரசன் திருமகளான பார்வதி பிராட்டியினால் ஆற தழுவுகிற திருமேனி கொண்டவரும், சிவன் எனப்படும் திருநாமத்தை உடையவருமான சொல்லுக்கும் மனத்திற்கும் எட்டாத ஓர் ஒழிப்பிழம்பு அனைவருக்கும் பரம மங்களங்களை அருளட்டும். ரிஷிகள் கேட்கிறார்கள், சூத புராணிகரே, உலக மக்களின் நன்மைகளை கருதியே தாங்கள் பல பல கதைகளை உள்ளடக்கிய சிவபிரானது அவதார பெருமைகளை எல்லாம் இதுவரை மிக விளக்கமாக கூறினீர்கள். அன்பரே, சிவபிரானது உயர்ந்த பெருமைகளையும் சிவலிங்கங்களின் பெருமைகளையும் கருணை கொண்டு மேலும் கூற வேண்டுகிறோம். தாங்களோ பரம சிவபக்தர், கொடுத்து வைத்த புண்ணியசாலி. தங்களது திருமுகத்தாமரையில் இருந்து பெருகும் சிவபிரானது பெரும் புகழ் வடிவான அமுதமுத்த தேனை காதுகளாகிற கிண்ணத்தில் ஏந்தி பெருகும் எங்களுக்கு போதுமென்ற மனநிறைவே தோன்றவில்லை. ஆகவே மேலும் மேலும் கூற வேண்டுகிறோம். தாங்களோ வியாசமுனிவரின் சீடர், இந்நிலவுலகில் எந்தெந்த திருத்தலங்களில் எல்லாம் சிவலிங்க திருமேனிகள் தாபிக்கப்பட்டுள்ளனவோ, மேலும் எங்கெங்கெல்லாம் பரம சிவனாரின் புகழ்பெற்ற சிவலிங்க திருமேனிகள் அடியார்களுக்கு தெரியாமல் விளங்குகின்றனவோ, அவற்றின் பெருமைகள் அனைத்தையும் உலக நலன் கருதி தாங்கள்தான் கூறியருள வேண்டும். சூதபுராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, உலகோரின் நலன் கருதி நீங்கள் கேட்டதை மிகவும் நன்மை பயப்பதை தங்கள் மேல் கொண்ட அன்பினால் சுருக்கமாக கூறுகிறேன். அனைத்து தலங்களுமே சிவலிங்கமயம்தான், அனைத்தும் அதனுள் அடங்கியவையே. சிவர் பரம்பொருளின் லிங்க திருமேனிகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது. இருப்பினும் தெரிந்தவரை கூறுகிறேன், காண்பன அனைத்தும் வர்ணிப்பது அனைத்தும் நினைப்பது அனைத்தும் சிவஸ்வரூபமே, அவரது சுரூபமின்றி வேறொன்றுமில்லை. சான்றோர்களே, தேவர்கள் மனிதர்கள் அரக்கர்கள் என அனைவரையும் காப்பதற்காகவே இறைவன் விண்ணுலகு மண்ணுலகு பாதாள உலகு ஆகிய மூலகங்களிலும் சிவலிங்க திருமேனிகளுடன் விளங்குகிறார். திருத்தலங்களிலும் மற்ற இடங்களிலும் இறைவன் கோயில் கொண்டுள்ளதும் அதற்காகவே. எங்கெங்கெல்லாம் அடியவர்கள் காதலாகி கசிந்து உருகி தன்னை நினைந்து புலம்பி மூச்சித்தார்களோ, அங்கெங்கெல்லாம் இறைவன் திரு அவதாரம் செய்து பிரதிஷ்டையாகி உள்ளார். உலக நலன் கருதியே இத்திருமேனி ஏற்றுக் கொண்டுள்ளார். இம்மூர்த்திகளை பூஜித்து சிவனடியார்கள் முக்தி பெற்றுள்ளனர். நிலவுலகில் விளங்கும் சிவலிங்கங்களுக்கு கணக்கேது இருந்து முக்கியமானவற்றை பற்றி சிறிது கூறுகிறேன். அதிலும் ஜோதிர்லிங்கங்களை பற்றி பேசுவேனாக. அத்தலங்களின் பெயரை கேட்ட நொடியிலேயே பாவங்கள் விலகும். ஜோதிர்லிங்கங்கள் சௌராஷ்டிர தேசத்தில் சோமநாதர், ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனர், உஜ்ஜயினியில் மகாகாலர், ஓங்காரத்தலத்தில் பரமேஸ்வரர், இமயமலையின் கொடுமுடியில் கேதாரேஸ்வரர், தாகினியில் அதாவது பூனே அருகிலே பீமாசங்கர், வாராணசியில் காசி விஸ்வநாதர், கோதாவரி நதிக்கரையில் திரியம்பகேஸ்வரர், சிதாபூமி அதாவது தேவகர் என்னும் இடத்தில் வைத்தியநாதர், தாரகாவனத்தில் நாகேசர், சேதுபந்தனத்தில் அதாவது ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாதர், சிவாலயம் என்கிற தேவகிரியில் குஸ்மேஸ்வரர் இப்படியாக விளங்குகிறார். விடிமோரையில் துயில் உணர்ந்து இப்பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களையும் நினைப்பவர் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று அனைத்து சித்திகளையும் பெறுவர். சௌராஷ்டிரே சோமநாதஞ்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம், உஜ்ஜயின்யாம் மகாகாலம், ஓங்காரே பரமேஸ்வரம், கேதாரம் ஹிமவத் பிரஷ்டே, தாகின்யாம் பீமசங்கரம், வாராணசியாம் ச விஸ்வேசம், த்ரயம்பகம் கௌதமீ தடே, வைத்யநாதம் சிதாபூமௌ, நாகேசம் தாருகாவனே, சேதுபந்தே ச ராமேசம், குஸ்மேசம் து சிவாலயே, த்வாதசைதானி நாமானி ப்ராதருத்தாயை பட்டேத், சர்வ பாபைர் விநிர்முக்தா சர்வ சித்தி பலம் லபேத். முனிவர்களே, விடிமோரையில் எழுந்திருந்து இப்பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களின் திருநாமங்களை உச்சரிப்பவன் அனைத்து பாவங்களினின்றும் விடுதலை பெற்று அனைத்து சித்திகளின் பயனையும் பெறுகிறான். விரும்பியது அனைத்தையும் பெறுவான். தூய மனம் கொண்டு பயனில் கருத்தின்றி ஓதுபவன் திரும்பவன் தாயின் கருவறையில் புகான். சிவலிங்கங்களை பூஜிப்பதால் இந்நிலவுலகில் உள்ள நால்வர்ணத்தவர்களும் துன்பம் களைந்து முக்தி பெறுவர். இப்பன்னிரண்டு சிவலிங்கங்களின் பிரசாதத்தை உண்பவனது பாவங்கள் அந்நொடியிலேயே சாம்பலாகி விடுகின்றன. கிராஹ்யமேஷாம் ச நைவேத்யம் போஜனீயம் பிரயத்னதஹ தத்கர்த்து சர்வ பாபானி பஸ்மசாத்யாந்தி வைக்ஷணாத். இதுவரை ஜோதிர்லிங்கங்களின் தரிசன பூஜைகளின் பெருமைகளை கூறினேன். இனி இந்த ஜோதிர்லிங்கங்களின் துணைலிங்கங்களின் பெருமைகளை பற்றி பேசுவேனாக. கவனமாக கேளுங்கள். சோமநாதரின் துணை லிங்கம் பெயர் அந்தகேஸ்வரர். இது மகீநதி கடலில் கலக்கும் சங்கம இடத்தில் உள்ளது. மல்லிகார்ஜுன மகாலிங்கத்தில் இருந்து வெளிப்போந்த உபலிங்கம் ருத்ரேஸ்வரர் என்ற திருப்பெயர் உடையது. இது பிருகுகக்ஷம் என்கிற இடத்தில் உள்ளது. இச்சிவலிங்கத்தை உபாசிப்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் பெறலாகும். மகாகாலேஸ்வரரோடு இணைந்த சிவலிங்கம் துக்தேஸ்வரர் அல்லது பால்வண்ணர் என்று அழைக்கப்படுவார். இது நர்மதை நதிக்கரையில் உள்ளது. பாவங்கள் அனைத்தையும் நீக்குவது. ஓங்காரேஸ்வரரின் துணை லிங்கம் கர்த்தமேஸ்வரர் எனப்படுகிறார். இது பிந்துசரோவர் என்கிற இடத்தில் உள்ளது. இவர் அடியார்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர். கேதாரேஸ்வரரது துணைலிங்கம் பூதேஸ்வரர் எனப்படுகிறார். இவர் யமுனைக்கரையில் உள்ளார். இவரை வழிபடுபவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழிப்பவர் என கொண்டாடப்படுகிறார். பீமாசங்கரரது துணைலிங்கம் பீமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இவரும் சக்கியமலையிலேயே இருப்பவர். பெரும் திரளை அழிப்பவர். நாகேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கத்தின் உபலிங்கத்தின் பெயரும் பூதேஸ்வரர் என்பதே. இவர் மல்லிகா சரஸ்வதியின் அதிக்கரையில் உள்ளவர். இவரை தரிசித்தானே போதும், பாவங்கள் தொலையும். ராமேஸ்வர சுவாமியின் உபலிங்கம் குத்தேஸ்வரர். குஸ்மேஸ்வர சிவலிங்கத்தின் உபலிங்கம் வியாக்ரேஸ்வரர் ஆகும். அந்தணர்களே, இதுவரை பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களின் துணை லிங்கங்கள் பற்றி கூறினேன். இச்சிவலிங்கங்களை தரிசித்தானே போதும், பாவங்கள் விலகும், மனோபீஷ்டங்கள் நிறைவேறும். மிகவும் முக்கியம் என்று அழைக்கப்படும் சிவலிங்கங்களை பற்றி கூறியாயிற்று. இனி மேலும் உள்ள முக்கிய லிங்கங்களை பற்றி கூறுவேன். இங்கே இந்த உரையாசிரியர் சில விளக்கங்களை, ஜோதிர்லிங்கங்களை பற்றிய விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையும் நாம் காண்கிறோம். அதாவது எப்படி செல்ல வேண்டும், அந்த இருப்பிடங்களை பற்றி, ஜோதிர்லிங்கங்களுடைய இருப்பிடங்களை பற்றி சொல்லுகிறார். முதலாவதாக சோமநாதரை தரிசிக்க குஜராத் மாநிலத்தில் ஜூனாகாட் மாவட்டம் காடியாவாட் பிரபாசப்பட்டினம் வழியாக ரயில் மூலம் செல்லலாம். அதாவது சௌராஷ்டிர தேசத்திலே சோமநாதர், ஸ்ரீசைலத்திலே மல்லிகார்ஜுனர். ஸ்ரீ மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கம் உள்ள இடம் ஸ்ரீசைலம், அதாவது திருப்பருப்பதம் என்பதாகும். இது ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்தில் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ளது. இதை தென்கையிலே என்றும் அழைப்பவர். மூன்றாவது உஜ்ஜயினியில் மகாகாலர். மகாகாலேஸ்வரர் மத்திய பிரதேசத்தில் க்ஷிப்ரா நதிக்கரையில் உஜ்ஜயினி என்கிற நகரில் அமைந்துள்ளார். உஜ்ஜயினியை அவந்திகாபுரி என்றும் அழைப்பவர். நான்காவதாக ஓங்காரத்தலத்தில் பரமேஸ்வரர். ஓங்காரேஸ்வரலிங்கம் மத்திய பிரதேசத்தில் நர்மதை நதிக்கரையில் கிழக்கு நிஷாட் என்னும் காண்டுவா மாவட்டத்தில் மொரடக்கா என்னும் ரயில் நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் உள்ளது. இங்கு ஓங்காரேஸ்வரர், அமரேஸ்வரர் என இரண்டு லிங்கங்கள் உள்ளன. இவை இரண்டும் ஒரே ஜோதிலிங்கத்தின் இரு சுரூபங்களாக கருதப்படுகின்றன. ஐந்தாவதாக இமயமலையின் கொடுமுடியில் கேதாரேஸ்வரர். கேதாரேஸ்வரர் இமயமலையில் உள்ள கேதார்நாத் என்கிற இடத்தில் உள்ளார். உத்தராஞ்சல் மாவட்டத்தில் சமோலி மாவட்டத்தில் உள்ளது இந்த கேதார்நாத். இச்சிகரத்தின் கிழக்கே அலகநந்தா நதிக்கரையில் ஸ்ரீ பத்ரிநாத் உள்ளது. மேற்கே மந்தாகினி நதிக்கரையில் கேதார்நாத் உள்ளது. இது ஹரித்வாரத்திலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும் ரிஷிகேசத்திலிருந்து 211 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. ஆறாவதாக டாகினி, அதாவது புனே அருகில் பீமாசங்கர். ஸ்ரீ பீமாசங்கர் என்கிற திருத்தலம் மும்பைக்கு கிழக்கிலும் பூனாவிற்கு வடக்கிலும் பீமா நதியின் கரையிலும் உள்ளது. பீமா நதி உற்பத்தி ஆகும் இடம் சஹ்யமலை. நாசிக்கிலிருந்து 192 கிலோமீட்டர் தூரத்திலும் பூனாவிலிருந்து 95 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது இத்தலம். இச்சோதிலிங்கத்தின் பழைய திருக்கோயில் உள்ள இடம் டாகினி என்பது. இது சஹ்ய பர்வதத்தின் கொடுமுடியாகும். முன்பு இங்கு டாகினி முதலிய பூதங்கள் வசித்ததாக தெரிகிறது. சிவபுராணத்தில் வரக்கூடிய ஒரு கதையின்படி பீமாசங்கர் ஜோதிலிங்கம் அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுஹாத்தி, அதாவது காமரூபம் ஜில்லாவில் பிரம்மபுரம் என்னும் அறையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று இத்தலத்தை காமாக்கியா என்று அழைக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நைனிடால் மாவட்டத்தில் உஜ்ஜனக்க என்னுமிடத்தில் ஒரு பெரிய சிவாலயம் உள்ளது. அதுதான் பீமசங்கர் ஆலயம் என்கின்றனர் சிலர். ஏழாவதாக காசியில் ஸ்ரீ விஸ்வேஸ்வரர், விஸ்வநாதர். காசியில் உள்ள ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோயிலை பற்றி அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. எட்டாவது திரியம்பகேஸ்வரர், அதாவது கோதாவரி நதிக்கரையில் நாசிக்கில் திரியம்பகேஸ்வரர். திரியம்பகேஸ்வரர் ஜோதிலிங்கம் மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக் ஜில்லாவில் பஞ்சவடியில் இருந்து 29 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோதாவரியின் உற்பத்தி தலமான பிரம்மகிரியின் அருகில் உள்ளது. அடுத்தது சிதாபூமி, அதாவது தேவகர் என்னும் இடத்தில் வைத்தியநாதர். ஸ்ரீ வைத்தியநாத தலம்தான் புராணங்களில் கூறப்பட்டபடி சிதாபூமி என்று அழைக்கப்படுகிறது. பரல்யாம் வைத்தியநாதம் செய் என்றும் ஒரு பாடவேதம் காண்பதால் பரலியில் தான் வைத்தியநாத தலம் உள்ளது என்பதும் பிரசித்தமே. மகாராஷ்டிர மாநிலத்தில் பீர் மாவட்டத்தில் பர்லி எனும் கிராமத்தில் உள்ளதாகவும் கூறுகின்றனர். இத்தலம் ஹைதராபாத் நகரத்திலிருந்து பத்யினி என்கிற ரயில் சந்திப்பு சென்று அங்கிருந்து பர்லி ரயில் நிலையம் அடையலாம். அடுத்ததாக தாழ்காபனத்தில் நாகேஸ்வரர். பத்தாவதாக நாகேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கம் பரோடா பிராந்தியத்தில் கோமதி துவாரகாவிற்கு வடகிழக்கில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இதன் பெயர்தான் தாருகாவனம். சிலர் தாருகாவனத்தை துவாரகாவனம் என்றும் அழைக்கிறார்கள். இப்படி அழைத்தாலும் அது பொருந்துகிறது. ஏனெனில் இது துவாரகையின் அருகிலேயேதான் இருக்கிறது. சிலர் மகாராஷ்டிர மாநிலத்தில் பர்பானி ஜில்லாவில் அவுண்டா என்னும் கிராமத்தில் உள்ளதாகவும் மற்றும் சிலர் உத்தராஞ்சல் மாநிலம் அல்மோடா ஜில்லா பாகேஸ்வர் என்கிற தலத்தில் உள்ளதாகவும் கூறுகிறார்கள். 11வதாக சேதுபந்தனம், அதாவது ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாதர். ஸ்ரீ ராமேஸ்வரத்தையே சேதுபந்தனம் என்று அழைக்கின்றனர். தமிழ்நாடு மாநிலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் உள்ளது இத்தலம். இப்புண்ணிய பூமி சமுத்திர கரையில் உள்ளது. 12வதாக சிவாலயம் என்கிற தேவகிரியில் குஷ்மேஸ்வரர். ஸ்ரீ குஷ்மேஸ்வரரை குஷ்ருணேஸ்வரர் என்றும் கிருஷ்ணேஸ்வரர் என்றும் கூட அழைக்கின்றனர். இது மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் ஜில்லா வேருல் என்னும் நகரில் உள்ளது. இது தௌலதாபாத் ரயில் நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவையெல்லாம் இந்த உரையாசிரியர் நமக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். அடுத்ததாக அத்தியாயம் 2 முதல் 4 வரை. சூத புராணிகர் கூறுகிறார், முனிவர்களே, கங்கைக்கரையில் விளங்கும் முக்தி தலமான காசியை அறியாதவர்களும் உண்டோ? அது சிவபெருமான் நித்தியவாசம் செய்யும் திருத்தலமாகும். அத்தலமே சிவலிங்கங்கள் நிரம்பியது என அறிக. காசியில் அபிமுக்த கிருத்திவாசேஸ்வரர், திலபாண்டேஸ்வரர், தசாஸ்வமேதம் முதலிய சிவலிங்க திருமேனிகள், கங்கை கடலில் கலக்கும் இடத்தில் உள்ள சங்கமேஸ்வரர், பூதேஸ்வரர், ஏகாசிகி நதிக்கரையில் நாரீஸ்வரர், கண்டகி நதிக்கரையில் விளங்கும் வடுகேஸ்வரர், பல்குனி நதிக்கரையில் பூரேஸ்வரர், சித்தநாதேஸ்வரர், வடக்கே தூரேஸ்வரர், சுங்கேஸ்வரர், வைத்தியநாதர், ததீசி முனிவர் தலத்தில் ஜப்தியேஸ்வரர், கோபேஸ்வரர், ரங்கேஸ்வரர், வாமேஸ்வர், நாகேஸ்வர், காமேஸ்வர், விமலேஸ்வரர், பிரயாகையில் பிரம்மதேவர் தாவித்த பிரம்மேஸ்வரர், சோமேஸ்வரர், பாரத்வாஜேஸ்வரர், சூலடங்கேஸ்வரர், மாதவேஸ்வர், அயோத்தியில் நாகேஸ்வர், புருஷோத்தம நகரில் புவனேஸ்வர், அற்புதாச்சலத்தில் கோட்டீஸ்வர், கௌசிகி நதிக்கரையில் நாகேஸ்வரர் என்று இதுவரை கிழக்கு திசையில் உள்ள சிவலிங்கங்களை கூறினேன். இனி தென் திசையில் விளங்கும் சிவலிங்கங்களை கூறுவேனாக. திருச்சித்திரகூடத்தில் உள்ள பிரம்மபுரியில் மத்த கஜேந்திரகம் பிரம்மாவினால் தாவிக்கப்பட்டது. அவர் வேண்டுவார் வேண்டுவதை தருபவர். கோதாவரியின் மேற்கில் பசுபதி நாயகர். அவர் உலகின் நலனிற்காகவும் அனசூயைக்கு நலன் தருவதற்காகவும் பஞ்சம் நிலவிய போதும் தானாக தோன்றியவர். தென் திசையில் சித்திரகூடத்தின் அருகில் காமதம் என்கிற வனம் ஒன்று உள்ளது. அங்கு பிரம்மதேவரது திருக்குமாரரான அத்ரி மகர்ஷி தன் மனையாள் அனசூயா தேவியோடு கடுந்தவம் இயற்றினார். முன்பொரு சமயம் விதியின் விளையாட்டால் விகடா என்கிற 100 வருடத்திய பஞ்சம் ஒன்று தோன்றியது. மழை என்பது பெயருக்கு கூட இல்லை. மக்கள் படும் துன்பத்தை காணச் செய்யாத அனசூயா தேவி தன் கணவரான அத்ரி முனிவரிடம் இதை பற்றி கூறினார். முனிவரோ பிராணாயாமத்தை செய்து தன் இதய குகையில் விளங்கும் ஆத்ம தத்துவமான சிவபிரானையே தியானித்திருந்தார். கணவரோ தவத்தில் ஆழ்ந்துள்ளார். உணவு கிடைக்காமையால் சீடர்களும் வெகுதூரம் தள்ளி சென்று விட்டனர். இதனால் அனுசூயா தேவி தனிமையில் இருந்தாள். ஆனாலும் மண்ணினால் அழகானதொரு சிவலிங்கம் சமைத்து மந்திரம் கூறி முறைப்படி மனதால் பூஜித்து தன் மணாளரையும் உரியவாறு உபசரித்து வந்தாள். இவளது தவ ஒளி கண்டு தேவர்களும் தானவர்களும் அக்னியிடம் நெருங்காத தொலைவில் இருப்பது போல் தொலைவில் நின்றனர். முனிவர் வெகுகாலம் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். அனசூயா தேவியோ சிறிதும் வெறுப்பின்றி தன் மணாளரை உபசரித்து வந்தார். ஒரு சமயம் இக்காட்சியை காண தேவர்களும் முனிவர்களும் கங்கை முதலிய புண்ணிய நதி தேவதைகளும் அத்ரி முனிவரது ஆசிரமத்திற்கு வந்தனர். வந்தவர்கள் அத்ரி முனிவரது தவம் உயர்ந்ததா, அனசூயா தேவியின் பணிவிடை சிறந்ததா என்றும், இவர்களன்றோ கொடுத்து வைத்தவர்கள் புண்ணியசீலர்கள் என்றும் ஒருவருக்கு ஒருவர் பேசி வியந்து பாராட்டினர். பின் அவரவர்கள் தங்கள் தங்கள் இடம் சென்றனர். ஆனால் சிவபிரானும் கங்காதேவியும் மட்டும் அங்கேயே தங்கினர். கங்கையோ இவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யாமல் எப்படி செல்வது என்று அங்கேயே தங்கினாள். ரிஷிகளும் முனிவர்களும் 54 ஆண்டுகள் அங்கேயே தங்கினார்கள். இவ்வாறு தவம் செய்தும் தபத்தின் பயனான மழை 54 வருடங்களாக பொய்த்தது. இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் தவம் கலைந்த முனிவர் தன் மனைவிடம், அம்மா குடிக்க தண்ணீர் வேண்டும் என்றார். உடனே அந்த அம்மையும் நீர் கொண்டு வருவதற்காக கமண்டலி ஏந்தி புறப்பட்டாள். ஆனால் எங்கிருந்து எப்படி நீர் கொண்டு வருவது என்று சிந்தித்திருக்கையில் அங்கு கங்காதேவி அழகிய பெண்ணுருவம் ஏற்று நேரில் நிற்பதைக் கண்டு வியந்தாள். அவ்வயம் அவ்வமயம் கங்கை அனசூயை பிராட்டியை பார்த்து, ஆயே எங்கே செல்கிறீர்கள்? தங்களை கண்டு நான் மகிழ்ந்தேன். நீங்கள் வேண்டுவதை உடனே நிறைவேற்றுவேன். கட்டளையிடுங்கள் என்று வேண்டினாள். இதை கேட்ட அனசூயை, அம்மா, தாமரை போன்ற திருக்கண்கள் உடையவரே, தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள் என்றாள். கங்கை கூறுகிறாள், தாயே, நான் கங்காதேவி. தங்கள் பதிசேவையைக் கண்டும் சிவபிரானிடம் செலுத்தும் பக்தியைக் கண்டும் மகிழ்ந்தேன். உமது கற்புத்திறனையும் கண்டேன். ஆகவே உமது எதிரில் தோன்றினேன். இதை கேட்ட அனசூயை தலைதாழ்த்தி வணங்கி, தாயே, எனது கற்பு கண்டு தாங்கள் மகிழ்ந்தது உண்மையாகின் எனக்கு நீரை அள்ளித்தாருங்கள் என வேண்ட, கங்கையும், அம்மா, நான் நிலத்தில் பாய்ந்தோட விரைவில் வழி செய்து கொடு, அந்நொடிவரை இருப்பேன் என பதில் உரைக்க அனசூயா தேவியும் அவ்வாறே வழி செய்தாள். கங்கை நீர் வடிவில் அவ்வழியே பாய்ந்தோடத் தொடங்கினாள். அப்பொழுது உலகின் நலன் கருதி கங்கையிடம், தாயே, தாங்கள் என்னிடம் கருணை கொண்டுள்ளது உண்மையானால் என் கணவர் தவம் செய்து என் பக்கம் திரும்பும் வரை தாங்கள் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என வேண்டினாள். கங்கையும் அதை ஒத்துக்கொண்டாள். பின் அனசூயை அந்த கங்கை நீரை குடத்தில், அதாவது கமண்டலத்தில் ஏந்தி தன் கணவர் பக்கல் வந்து நீரைத்தர ஆச்சமனம் செய்த நீரை பருகி அத்ரிமுனிவர், இது நான் தினமும் அருந்தும் நீரை போல இல்லையே. மரங்களும் செடிகொடிகளும் காய்ந்துள்ளன, மழையோ இல்லை. அப்படி இருக்க இவள் இங்கிருந்து இந்த மதுரமான நீரை கொடந்திருப்பாள் என சிந்தித்து, அம்மா, நீ நீரை எங்கிருந்து கொண்டு வந்தாய் எனக் கேட்டார். இவ்வாறு கேட்கவே அனசூயை, நடந்ததை கூறினால் அது தற்பெருமையாகிவிடும், கூறாமல் விடுத்தால் கற்பின் திறனுக்கு உருவரும், இரண்டிற்கும் கேடு நேராதவாறு பதில் உரைக்க வேண்டுமே என்று மனம் கலங்கினாள். முனிவர் திரும்ப திரும்ப கேட்கவே சிவனாரது திருவருளால் அவள் மனதில் பழிச்சென்று ஓர் எண்ணம் தோன்றியது. நாதா, சிவனாரது திருவருளாலும் தங்களது புண்ணிய தவ வலிமையாலும் கங்கை தேவி இங்கே நேரிலே வந்திருக்கிறாள். அவளது நீரே இது என்று பதில் உரைத்தாள். இதை செவமெடுத்த அத்ரி முனிவர், என் இனியவளே, நீ கூறுவது உண்மையா அல்லது பொய்யா? உனக்கொன்றும் இது கிட்டாததென்று, இது தேவர்களுக்கும் யோகிகளுக்கும் கூட பிறர்க்கு அரியதாயிற்றே. இது எனக்கு வியப்பை அளிக்கிறது. நான் நேரில் கண்டால்தான் ஒத்துக்கொள்வேன் என்று கூறவே அனசூயை பிராட்டி, அப்படியானால் என்னோடு வாருங்கள் என்று பதிலுரைத்து சிவனாரை நினைத்து துதித்து தன் கணவனை நதிகளில் சிறந்த கங்கை பாகியரிடம் அழைத்துச் சென்றாள். அங்கு கங்கை தன் அழகிய திருமேனியோடு காட்சி தருவரை இருவரும் கண்டனர். உடனே முனிவர பக்தியோடு கங்கையை துதிக்கலானார். இருவரும் கங்கை நீரில் நீராடி துதித்து தன் அனுஷ்டானங்களை செய்தனர். பின் கங்கை தன் இருப்பிடம் செல்கிறேன் என்று கூறி அனசூயை பிராட்டி தாயே, தாங்கள் என்னிடம் கருணை கொண்டுள்ளது உண்மையானால் தாங்கள் இத்தவ பூமியிலேயே தங்கியிருக்க வேண்டுகிறேன். கொடுத்த வாக்கை காப்பதுதானே சான்றோர்களது இயல்பு. எங்களையெல்லாம் காப்பாறிந்து அனாதையாக்காமல் தாங்கள் இங்கேயே தங்க வேண்டும் என்று வேண்டவே கங்காதேவி கூறலானாள். அனசூயை பிராட்டியே, தாங்கள் செய்த சிவபூஜை மற்றும் தங்களது கணவனுக்கு செய்த பணிவிடையின் ஒரு வருடத்திய பயனை எனக்கு அளிப்பதானால் தேவர்களுக்கு உதவுவதற்காகவே நான் இங்கேயே தங்கிடுவேன். கற்பரசியை காண்பதால் எனக்கு ஏற்படும் மனமகிழ்ச்சி தானம் அளிப்பதாலேயோ, புண்ணிய நதிகளில் நீராடுவதாலேயோ, வேள்விகள் செய்வதாலேயோ, யோகம் பயிலுவதாலேயோ கிடைப்பதில்லை. கற்பரசிகளின் தரிசனமே அனைத்திலும் அதிக மகிழ்ச்சியை தருவது. நான் கூறுவது முற்றிலும் உண்மை. கற்பரசிகளை தரிசிப்பதால் எனது பாவங்கள் விலகுகின்றன. பாவிகள் தாங்கள் செய்த பாவங்களை கங்கையில் நீராடி பொக்கிக் கொள்கின்றனர். அவ்வாறு தனக்கு சேரும் பாவங்களை கங்கை கற்பரசிகளை தரிசிப்பதால் பொக்கிக் கொள்கிறார். அதனால் நான் தூய்மையடைகிறேன். என் தெரியுமா, கற்பரசிகள் பார்வதி பிராட்டியை போல் தூய்மையானவர்கள். உலகுக்கு நன்மை செய்ய தாங்கள் விரும்பினால் உலக நன்மைக்காக நான் விரும்பி கேட்டதை தருவீரா? அப்பொழுதுதான் நான் இங்கு நிலைத்து வாசம் செய்வேன். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, இவ்வாறு கங்காதேவி கூறவே அனசூயையும் ஒரு வருடத்திய முழு புண்ணியத்தையும் அவளுக்கு தாரை வார்த்து அளித்தாள். சான்றோர்களின் இயல்பே பிறருக்கு நன்மை செய்வதுதானே. இதற்கு உதாரணம் பொன், சந்தனம், கருப்புச்சாறு. பொன் தான் காய்ச்சப்பட்டு பல பல அடி வாங்கி பிறருக்கு பொன்னகையாக சூட்டிக் கொள்ள உதவுகிறது. சந்தனம் தான் அரைவிட்டு பிறருக்கு நறுமணத்தை அளிக்கிறது. கரும்பு தான் செக்கில் நசுங்கி அரைபட்டு பிறருக்கு இனிய சாற்றை அளிக்கிறது. அனசூயையின் இச்செயலை கண்டு மனம் மகிழ்ந்த சிவபிரான் அங்கேயே பார்த்திவிரிங்கமாக தோன்றி காட்சி அருளினார். சிவபிரான் கூறுகிறார், கற்புத்தாயே, உனது செயலை கண்டு மகிழ்ந்தேன். வேண்டிய வரங்கள், உன்னை விட எனக்கு பிரியமானவர்களும் உண்டோ? அப்பொழுது அத்தம்பதிகள் சத்யோஜாதம் முதலிய ஐந்து திருமுகங்களோடு மிக மிக அழகிய திருமுகனியோடு அங்கு காட்சி தந்த சிவபிரானை கண்டு வியந்தனர். இருகைகளையும் சிறமேற் கூப்பினர், துதித்தனர், காதலாகி கசிந்து உருகி பூஜித்தனர். இறைவனே, தாங்களும் கங்காதேவியும் எங்களிடம் மனமகிழ்வும் கருணையும் கொண்டுள்ளது நிச்சயமானால் தாங்கள் இருவரும் இத்தவ வனத்திலேயே எப்பொழுதும் வசித்தல் வேண்டும். உலகம் அனைத்திற்கும் அருள் மழை பொழிய வேண்டும். இதை கேட்டு இருவரும் மனமகிழ்வு கொண்டு அவர்களது தருவனத்திலேயே தங்களாயினர். இச்சிவலிங்கம் தான் அத்ரீஸ்வரர். கங்கை தோன்றி அவ்விடத்தில் இன்றும் குறையாத நீர் நிரம்பியுள்ளது. இதனால் இங்கு ஓடும் நதியான கங்கை மந்தாகினி என பெயர் பெற்றது. பஞ்சம் வந்தபோது இங்கிருந்து வேறிடம் நோக்கிச் சென்ற முனிவர்கள் அனைவரும் திரும்பி வந்தனர். யவம் நெல் முதலிய தானியங்கள் விளைந்தன. வேள்வியையே தொழிலாக கொண்ட ரிஷிகள் வேள்விகள் செய்யத் தொடங்கினர். அவர்களது வேள்வியான நற்கர்மங்களால் மாறி முறையாக பெய்தது. எங்கும் ஒரே மகிழ்ச்சி. அத்ரீஸ்வரர் பெருமை குறித்து இதுவரை கூறினேன். இது இக பர நலன்கள் நல்குவது, வேண்டுவார் வேண்டுவன அளிப்பது, அனைத்திற்கும் மேலாக பக்தியை வளர்ப்பது.